நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனி நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமோ தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமோ தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே.
இதுதான் ஜீவன்முத்தருடைய நிலை. நேற்று பதினோராம் நூற்பாவிலே நிட்டை நிலை பற்றி பார்த்தோம். நிட்டை என்றால் ஆன்மா சிவத்தில் அழுந்தி இன்புறுதல். இரண்டு வகையான இன்பங்கள், ஒன்று உலக இன்பம், மற்றொன்று இறை இன்பம். உலக இன்பம் என்பது என்ன? உலக இன்பம் என்றால் என்ன? பொருளினுடைய குணத்தில் அழுந்துதல், அதுதான் பொருளினுடைய குணத்தில் அழுந்துதல். உலகப் பொருள்களுடைய குணத்திலே அழுந்துவது உலக இன்பம். உலகப் பொருள்களுடைய குணத்திலே நம்முடைய அறிவு அழுந்துவதுதான் இன்பம். உலகப் பொருளினுடைய குணங்கள் எவை? உலகப் பொருளினுடைய குணங்கள் எவை? அந்த முக்குணங்கள் தான் சத்துவம், ராசதம், தாமதம் என்ற முக்குணங்கள் தான் உலகப் பொருளினுடைய குணங்கள். சத்துவ குணத்திலே அழுந்துவது இன்பம், ராஜத குணத்திலே அழுந்துவது துன்பம், தாமத குணத்திலே அழுந்துவதுதான் மயக்கம். இப்படி உலகப் பொருள்களுடைய முக்குணங்களிலே ஆன்மா அழுந்தி இன்ப துன்ப மயக்கங்களை மாறி மாறி அடைகிறது. இந்த முக்குணங்கள் ஒரு நிலையிலே நில்லாமல் மாறிக்கொண்டே இருப்பதனால் இந்த முக்குணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். எனவே அவற்றாலே வருகிற இன்பமும் ஒரு நிலையே இல்லாமல் உலக இன்பமும் இன்பமும் துன்பமுமாக மாறிக்கொண்டே இருக்கிறது, நிலையற்ற இன்பம். அதுபோல சிவனது இன்பம் சிவானந்தம் என்பது என்ன? சிவத்தினுடைய குணங்களிலே ஆன்மா அறிவு அழுந்துவதுதான் சிவானந்தம், அதுதான் பேரின்பம். சிவனது குணங்களிலே அழுந்துதல். சிவபெருமானுடைய குணங்கள் எவை? எண்குணங்கள். சிவபெருமானுடைய குணங்கள் எண்குணங்கள். அந்த எண்குணங்களிலே ஆன்மாவினது அறிவு அழுந்துவதுதான் சிவானந்தம். இந்த இறைவனுடைய குணங்கள் மாறுமா? அவை இறைவனுடைய குணங்கள் என்றும் ஒரு தன்மையாக இருப்பவை. ஆதலால் அந்த இறைவனுடைய குணங்களிலே அழுந்தி பெறுகிற அந்த ஆனந்தம் என்றும் நிலையான ஆனந்தமாக விளங்குகிறது. அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார், எண்குணத்துள்ளோமே, எண்குணத்திலே உள்ளோம் என்று கூறுகிறாரே. ஒரு பொருளிலே அழுந்துகின்ற போது பிற பொருள்களுடைய நினைவு வாராது. ஒன்றிலே மட்டும்தான் ஒரு நேரத்திலே அழுந்த முடியும். அதே போல இறைவனுடைய குணங்களிலே அழுந்தி நிற்கிற போது, இறைவனிடத்திலே அழுந்தி நிற்கிற போது அந்த ஆன்மா வேறு எதையும் அறியாது, வேறு எதையும் அறியாது. சிவத்தை தவிர பிற எதையும் ஆன்மா அறியாது. ஆக உலகத்தையும் அறியாது, தன்னையும் அறியாது. உலகத்தையும் அறியாது, தன்னையும் அறியாது. அந்த சிவனிடத்திலே அழுந்தி நிற்பதுதான் பேரின்பம். அதுதான் நிட்டை எனப்படுகிறது. அதற்கு இன்னொரு சொல்லும் உண்டு. நிட்டை என்பதை குறிக்கிற இன்னொரு வார்த்தை சமாதி என்பார்கள். சமாதி நிலை. அதுல அந்த நிட்டை நிலையில ரெண்டு வகை உண்டு. ரெண்டு வகை நிட்டையிலே, அதாவது மிக உயர, மிக மிக மேலான அதிதீவிரமான பக்குவ நிலையிலே உள்ளவர்கள் ஒரு முறை இறைவனிடத்திலே நிட்டை கூடிவிட்டால் அவர்கள் மீள உலகத்திற்கு வரமாட்டார்கள். அந்த நிட்டையிலிருந்தே உடம்பிலிருந்து விடுபட்டு பரமுத்தியை அடைந்து விடுவார்கள். அவர்களுக்கு மீண்டும் உலகத்துக்கு திரும்புவது இல்லை. ஒருமுறை நிட்டை கூடியவர்கள் அதே நிலையில இருந்து இந்த உடம்பும் நீங்கி இறைவனோடு கலந்து விடுவார்கள். அந்த சமாதி நிலைக்கு பெயர் நிர்விகற்ப நிட்டை, நிர்விகற்ப சமாதி எனப்படும். அதிலே சிறிது பக்குவ குறைபாடு உடையவர்கள் நிட்டை கூடியிருந்தாலும் அவர்கள் மீளவும் அந்த நிட்டை கலைந்து உலகத்தை நோக்குவார்கள். உலக நினைவு அவர்களுக்கு வரும். பக்குவ குறைபாடு உடையவர்கள் நிட்டை கூடினாலும் அதிலேயே நிலைத்து நிற்க முடியாமல் அவர்களுக்கு உலக நினைவு உண்டாகும். அப்படிப்பட்ட அவர்கள் நிலைக்கு பெயர் தான் சவிகற்ப நிட்டை. அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? விகற்பம் என்ன பொருள்? விகற்பம்னா வேறுபாடு, வேறுபாடு. சவிகற்பம் என்றால் வேறுபாடு உடையது. நிர்விகற்பம் என்றால் வேறுபாடு இல்லாதது, வேறுபாடு தோன்றாதது. எனவே உலக நினைவு வந்தால் அங்கே வேறுபாடு தோன்றுகிறது. இறைவன் உலகம் என்ற வேறுபாட்டு நிலை வருவது ஆதலாலே அது சவிகற்பம். நிர்விகற்பம் என்றால் உலக நினைவே தோன்றாமல் இறைவனிடத்திலேயே ஒன்றியிருந்து வீடு பெறுகிறவர்கள். நிர்விகற்ப நிலையில, நிர்விகற்ப சமாதியில அதுதான் பேச்சு நிகழாது. அது பேச அனுபூதி நிலை. நிர்விகற்ப சமாதி என்பது பேசாத, பேச அனுபூதி பிறந்த நிலை. ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அனுபூதினா அனுபவம், இறை அனுபவம் தான் அனுபூதி. பேசா அனுபூதி, அங்கே சொல் எழாத நிலை, நினைவும் சொல்லும் அற்ற நிலை. அந்த நிலையிலிருந்து உலகத்திற்கு மீளுகிற போது அது 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 என்ன நிலை? அது பேச்சு நிகழ்கிற, பேசுகிற நிலை. பேசா அனுபூதி நிலையிலிருந்து பேச்சு நிகழ்கின்ற நிலைக்கு திரும்புகிறார்கள். இப்ப நம்முடைய நாயன்மார்களெல்லாம் பேசாத அனுபூதி நிலை பெற்றவர்கள். அவர்கள் நம்புருட்டாக எந்த நிலைக்கு வருகிறார்கள்? ஆமா, பேசுகிற நிலைக்கு. அதனாலே அவர்கள் பக்குவ குறைவு உடையவர்கள் என்று நினைத்துவிடக்கூடாது. இறைவன்தான் அவர்களை உலக முகமாக திருப்பி நம்புருட்டாக அவர்களை உலகத்திற்கு திருப்பி அந்த தேவா திருமுறைகளை எல்லாம் அருளும்படியாக இறைவன் தான் செய்கிறான். எனவே அந்த உலக நிலையில் நிற்கின்ற அவர்கள், அந்த நிலைக்கு பெயர் தான் அருள் நிலை. நேற்று சொன்னேன் அல்லவா அருள் நிலை, அதை துரிய நிலை என்பார்கள். எந்த நிலையிலிருந்து திரும்புகிறார்கள்? அருள் நிலைக்கு மேலானதில் எது? ஆனந்த நிலை. ஆனந்த நிலையிலிருந்து அருள் நிலைக்கு இறங்குகிறார்கள். அந்த நிலைக்கு, ஆனந்த நிலைக்கு துரியாதீதம் என்று பெயர். துரிய அதீதம். அதீதம்னு என்ன பொருள்? அதீதம்னா கடந்த நிலை. அதீதம்னா கடந்தது. துரிய நிலைக்கு மேலானது, மேற்பட்டது. துரிய நிலையை கடந்தது துரியாதீதம். அருள் நிலைக்கு மேலே இருப்பதுதான் ஆனந்த நிலை. எனவே ஜீவன் முத்தர்கள் ஆனந்த நிலையிலும் இருப்பார்கள், அருள் நிலையிலும் நிற்பார்கள். அருள் நிலையிலே அவர்கள் உலகத்தோடு நம்மோடு கலந்து பழகுவார்கள். நம்மோடு உலக சூழலிலே அவர்கள் இருப்பார்கள். அப்படி அந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் நின்றாலும் அவர்கள் நினைவெல்லாம் எங்க இருக்கும்? ஆமா, இறைவனிடத்தில்தான் அழுந்தி இருக்கும். உலகத்திலே வாழ்ந்தாலும் ஒட்டாமல் இருப்பார்கள். நான் நாலாவது நூற்பாவில் நமக்கு வருகிற ஐந்து அவத்தைகளை பற்றி படித்திருக்கிறோம். இந்த அவத்தைகளை சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இங்கேயும் துரியாதீதம் வருகிறது. அந்த ஐந்து நிலைக்கு என்ன பேரு? சகலமா, கேவலம் என்ற அடைமொழி சேர்த்து கேவல சாக்கரம், கேவல சொப்பனம், கேவல சுளுத்தி, கேவல துரியம், கேவல துரியாதீதம். எனவே அவை ஐந்து. கேவலம். கேவலம் என்றால் என்ன பொருள்? ஏன் அந்த பெயர் கேவலம்? கேவலம்னா என்ன? ஆமா, அறியாமை, இருள். கேவலம் என்றால் இருள் நிலை. ஆமா, கேட்க கேட்க உங்களுக்கு புதுமையாகத்தான் இருக்குல்ல. எத்தனை முறை கேட்டாலும் இதோ கேவலம்னா இருள் நிலை. எனவே அந்த நனவு நிலையிலிருந்து, விழிப்பு நிலையிலிருந்து படிப்படியாக ஆன்மா இருள் நிலைக்கு செல்லுகிறது. படிப்படியாக அறியாமை. அந்த ஐந்தும் கேவல ஐந்தவத்தை என்ற பெயரை பெறுகிறது. கேவல ஐந்தவத்தைகள். அதேபோல சுத்த நிலையிலேயும் ஐந்து அவத்தைகள் உண்டு என்று சொன்னதாக நினைவு எனக்கு. அங்கே என்ன அடைமொழியை சேர்க்க வேண்டும்? நின்மல, நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். இந்த இரண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது கேவல சாக்கிரம் என்பது அறியாமையோடு கூடியிருக்கிற அறிவு நிலை. அறியாமையோடு கூடிய அறிவு நிலை கேவல சாக்கிரம். அங்கே அந்த கேவல ஐந்து நிலைகளிலே படிப்படியாக எது மேலோங்குகிறது? படிப்படியாக அறியாமை மேலோங்குகிறது. படிப்படியாக அறியாமை மேலிடுகிறது கேவல ஐந்தவத்தையில. எது குறைகிறது? எது நீங்குகிறது? அதாவது கருவிகள். கருவிகள் ஆன்மாவை விட்டு படிப்படியாக நீங்குகின்றன. முதலிலே 35 கருவிகள், பிறகு 25 கருவிகள், பிறகு 3 கருவிகள், பிறகு 2 கருவிகள், பிறகு 1 கருவி என்று இப்படி படிப்படியாக கருவிகள் நீங்குகின்றன. கருவிகள் நீங்க நீங்க அறியாமை மேலிடுகிறது. கருவிகள் நீங்குதல், அறியாமை ஓங்குதல். இப்போது இங்கே பாருங்கள், சுத்த நிலையில எப்படி நிகழ்கிறது என்று பாருங்கள்.